ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு திருநாட்டுச் சிறப்பு. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தனி பரமுத்தியான முதலை துதிசயம் சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவார் சித்தியான செய்ய ஒரு பாரமே செய்ய எடுத்தருவியுடன் இனி பெறி எடுக்காமல் எடுத்த பாகம் அடுத்தருணையாக அறிவிப்பார் ஊர் மந்தி அடங்குகாரன் அடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த ஒரு நன்மையாரே இடிக்கின்ற வினையொழிய இருமுனிவர் கடல் வாழ்ச்சி இருப்போம் நாமே காலவன தமல நடம் கண்டு வந்த காரைக்கால மருந்தை பாலருந்தி உமை முலையில் பரிகமிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருடால் துடைத்தானே தடுத்தாண்டாம் தோழந்தன்னை மாலை மணி வாசகனை மற்ற எளியரை மணி வணங்குவோமே மேலாய வேதியலையே மேலாய வேதியலை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாயினே மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாயினே தன்னாதமிழடைக்கும் தன்பாண்டி நாட்டாலை பெண்ணாலும் பாகனை வேணு வேணும் துறையை பெண்ணாலும் பாகனை வேணு வேணும் துறையில் கண்ணாகி நாயார் கண்ணாடி நாயேனையுண்ட அண்ணாமலையானை பாடுங்க நம்மாலை அண்ணாமலையானை பாடுங்க நம்மாலை பார்வதி பதை அருக்கடலாகிய மகா சம்பத் கௌரி நந்தியேசருடைய பெருங்கருணையினாலே இது திருவிளையாடற் புராணம் என்கின்ற ஞான பூசையிலே திருநாட்டு சிறப்பு என்கின்ற பகுதியிலே 55வது பாடல் முதலாக இப்பொழுது திரிவுரு செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. திருவருள் நமக்கு அருள் செய்ய அது தாராளமா எண்ணி கொண்டிருக்கிறது. நாம் அருள் பெறுவதற்கு என்ன வேணும்? அது திருவருளை பெறுவதற்கு நாடு ஊரு சமயம் குலம் தகுதி இவைகள் எல்லாம் பொருந்தி இருந்தால்தான் அருளை பெற முடியும். திருவருளை பெறுவதற்கு நாடு ஊர் அதற்கு மேல குலம் அப்புறம் சமயம் எல்லாம் இருந்து அதற்கு மேல புண்ணியமும் இருந்துச்சுன்னா திருவருள் எதுவாக கிடைக்கும். அதுக்கு எல்லாம் புரதமான நாடு நம்ம நாடுதான். நாடு சிவசம்பந்தமான நாடு, உங்களுக்கு நல்லா தெரியும். நாடு நம்ம நாடு சிவசம்பந்தமான நாடு. சிவாலயங்கள் நிறைந்திருப்பது, அருளாளர்கள் அதிகமாக அவதாரம் பண்ணிய நாடு. சிவனடியார்கள், அருளாளர்கள், ஞானசம்பந்தம் முதலான அருளாளர்கள் அவதாரம் பண்ணிய நாடு. நாயன்மார்கள் அதிகமாக சோழ நாட்டிலே அவதாரம் பண்ணி இருக்கிறார்கள். அதற்கு மேலே சைவ சமயம் இந்த சோழ நாட்டிலே பிரபலமாக இருக்கிறது. மற்ற நாடுகளில் ஓரளவாக இருக்கிறது. இந்த சேர சோழ பாண்டியர் மூவேந்திர ஆண்ட நாட்டுக்கு சேர நாடு ஓரளவு குறைச்சல்தான், இது இப்போ ரொம்ப குறைச்சல். பாண்டிய நாடு ஒரு அளவா இருக்கு, ஆனா அதிகமா இருக்கும் சோழ நாடு. சோழ நாட்டுலதான் சைவ சமயத்தினுடைய சிறப்பு அதிகமாக விளங்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சிதம்பரம் இருப்பதனாலதான். முக்கிய காரணம், சுவாமி ஆடுகிற ஊர் முக்கியமான ஊர் அது சிதம்பரம். அது சோழ நாட்டுலதான் இருக்கு. அதுக்கு மேல 190 தலமும் சோழ நாட்டுலதான். சிவாலயம் தேவாலய பாடல் பெற்ற தலங்களில் 190, 275, 190 சோழ நாடு. இப்படி பல வகையாலும் சிறப்புடைய இந்த நாட்டிலே பிறப்பது புண்ணியம். அதற்கு மேல சிவாலயங்கள் இருக்கிற ஊரிலே இருப்பது புண்ணியம். அதுக்கு மேல சைவ சமயத்தில் சேர்றது புண்ணியம். சைவ சமயத்தில் சேர்ந்து அவருடைய புகழை சிவியார கேட்பது அதிகமான. இப்ப கண்ணால தரிசிப்பது, கையினால கும்பிடுவது, மனத்தால நினைக்கிறது, தலையால வணங்குவதில்லாம் இருக்கா, இவற்றுக்கெல்லாம் மேலாக இருப்பது சிறியனால கேட்கறது. சிறியனாலே கேட்கறதுலதான் உங்களுக்கு இந்த கருத்து சிவனிடத்தில் செல்லும். இந்த மற்ற புலன்கள் எல்லாம் அடங்கி இருக்கும். நீங்க கண்ணு சாமியை பார்த்துக்கிடும் போது வேறையும் பார்த்தும் கேட்கும். கும்பிடும் போதும் சரி, வணங்கும் போதும் சரி, மற்றைய கரவிகரணங்களாலே சாமியை நம்ம வழிபடும் போது கருத்து ஏறவுக்கம் போகுது. செவியால் கேட்கும் போது உங்களுக்கு கருத்து அதிகபட்சம் அடங்கியிருக்கும். இப்போ இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கருத்து வேறவுக்கம் போகாது, இதுலேயே தான் இருக்கும். அதுக்கு மேலே இன்னொன்று என்னன்னா, ஞானிகள் கடவுளையே பார்த்துருப்பார்கள், அஞ்ஞானிகள் உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான், ஞானிகள் கடவுளையே பார்ப்பார். இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்வை எங்க இருக்குது? ஒரே பார்வையா பல பார்வையா? இப்போ ஒரே. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சுருக்கோலி கொண்டவன் ஞான வாக்கியங்களே சொல்லுகிறான். இப்ப உதாரணமா, இப்ப நான் சிவசிவான்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, சிவசிவான்னு சொல்றேனா, அது சிவசிவா எனக்கு உள்ளே இருந்து வெளியில வந்துருக்கு, உங்களுக்கு உள்ளே வந்து சிவசிவா இப்ப உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு இல்ல, ஆறுக்கு ஆதாயம். அதனால்தான் ஞானசம்பந்தர் ஆதரித்ததை கற்று வல்லார் சொல கேட்டுகந்தவர் தம்மை வாதியாவனை மறுமைக்கு இம்மைக்கும் வருத்தவந்தடையாவே என்றார். அதனாலே சிவபுராணங்களே சிவநூல்களே கேட்டு அனுபவிப்பதை விட உயர்ந்த பூஷை கிடையாது. ஞான பூஷைன்னு இதுக்கு ஞான பூஷைன்னு கைலாயத்திலிருந்து 10,000 வருஷம் சவமண்ட பலனும், இப்போ உங்கள் 1 மணி நேரம் இந்த புராணம் கேட்கறதும் கைலாயத்தில் 10,000 வருஷம் தவம் பண்ணுறது, அதுவும் இந்த திருவிழா புராணம் முதலான சிவபுராணங்களும் 1 மணி நேரம் கேட்கறதும் ஒன்று. அதனால தான் சிந்தைமகளை சிவபுராணம் தன்னே முந்தைய வினம் முழுதும் ஓய உரைப்பணியார். அப்படிப்பட்ட சிவபுராணங்களிலே மதுரையிலே சோமசுந்தர கடவுள் நிகழ்த்திய திருவிளையாடல் புராணம், அது முதலிலே நாட்டு சிறப்பு சொல்கிறது. நாட்டு சிறப்பு நாடு என்பது பாண்டிய நாடு. பாண்டியர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவருளை நிரம்ப பெற்றவர்கள். சிவபெருமானே பாண்டியனாக இருந்தார். சிவபெருமானே பாண்டியனாக மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டிய நாட்டாக இருந்தார்கள். பாண்டியர் 64 கலையும் கற்றவர்கள். அந்த காலத்தில் அரசர்கள் 64 கலையும் கற்றவர்கள் தான் அரசர்களாக இருந்தார். இது பின்னாடி வருது, கண்மாரி ஆடிய படலம்னு வருது. அதில் சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவன் போனான் ராஜசபைக்கு, அரசன் சபைக்கு, பாண்டியன் சபைக்கு போனப்போ அந்த புலவன் சொன்னால், எங்கள் சோழராஜாவுக்கு 64 கலையும் தெரியும் அப்படின்னா. பாண்டியனுக்கு 63 கலை தெரியுமா? 1 கலை தெரியாதான். இந்த ஆடுகிற பரதக்கலை நாட்டியக்கலை தெரியாதா? அது அவன் என்னமா தெரியாம இருந்தாருன்னா, சாமி ஆடுறாரு நாமளும் ஆடப்படாதுன்னு சொன்னானா. சாமி ஆடுறாரு அதனால நாமளும் ஆடப்படாதுன்னு சொல்லி பேசாம இருந்தானா கத்துக்காமே? அதன் பிறகு அதனால இந்த புலவன் சொன்ன ஒரு பாடு சரி அதையும் கற்றுக்கொடுத்த சோழராஜா கத்துருக்கிறானே அப்படின்னு நாமும் கத்துக்கொள்ளுன்னு அயால நாட்டியக்காரர்களை வச்சு கலைஞர்களை வச்சு கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்ட போது அவனுக்கு கையை காலை ஆட்டி நீட்டி எல்லாம் ஆடும்போது கை காலுக்கு வலி தெரிஞ்சுதான், வலி தெரிஞ்சுதான், கொஞ்சம் சிரமம் தெரிஞ்சுதான். புதுசா கத்துக்கிட்ட சிரமம் தெரிஞ்சுதான். அப்படி சிரமம் தெரிஞ்ச உடனே சாமியை நினைச்சானா, கொஞ்ச நேரம் ஆடுறதுக்கே இவ்வளவு வருத்தமா இருக்கு, சாமி எத்தனையோ காலமா ஒரு காலம் ஊனி ஒரு காலம் தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டானா, பெருமானேன்னு எத்தனையோ காலமா இந்த வலது காலம் ஊண்டி இடது காலம் தூக்கி ஆடுற சாமி, இப்ப நீ என்ன பண்ண வேணும்னா இடது காலம் ஊண்டி வலது காலம் தூக்கி ஆட வேணும், கால் மாறி ஆட வேணும் அப்படின்னு கேட்டானா. அப்படின்னு பல நாள் விண்ணப்பம் பண்ணா, ஒரு நாள் சிவராத்திரியில நாலு கால பூசையை முடிச்சு கடைசியா சாமிய பிரார்த்தனை பண்ணா, பெருமானே அடியன் வேண்டியபடி அந்த கால் மாறி ஆட வேணும்னு கேட்டானா. பேசாமையே இருந்தாரு சாமி. உடனே வாழா விதத்தை நட்ட நட்டு, பெருமானே நீ மாறி ஆட வேணும், அப்படி ஆடவில்லையானா அந்த வாழாயத்துல விழுந்து இறந்து போவேன் அப்படின்னு பாய போனா உடனே கால் மாறி ஆட, இடது காலை ஊந்தி வலது காலை தூக்கி, மதுரையில வலது காலை தூக்கி ஆடுகிறாரு, சிதம்பரத்துல இடது காலை தூக்கி ஆடு. அது ஒரு பழமொழி, பொண்ணுக்கு வெள்ளி கால் மாற்று அதிகம்னு பழமொழி. பொண்ணுக்கு வெள்ளி, பொண்ணுக்கு வெள்ளி கால் மாற்று அதிகம், பொன்னம்பலத்துக்கு வெள்ளியம்பலத்துக்கு கால் மாற்று அதிகம், கால் மாறி ஆடியது அது என்பது பழமொழி. ஆகையினாலே அப்படி அரசர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஆயாலும் சுவாமி மேல பக்தி உடையவர்கள் அரசர்கள். அதனாலதான் இத்தனை சிவாலயங்களில் இவ்வளவு சிறப்பான நூல்களோ அருளாளர்களும் புலவர்களும் நிறைய இருந்திருக்கிறாரு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள பாண்டி நாட்டில் இருக்கின்ற சிறப்புகளை சொன்னாரு. அதுலயே பாண்டி நாட்டில் இருக்கிற அந்த புதிய மலை சிறப்புடையது. அது அதுல ஒரு பாட்டு, பொதியிலே விளைகின்றன சந்தனம், பொதியிலே விளைகின்றன சந்தனம், பொதியின் நதியிலே விளைகின்றன முத்தம். புதிய மலையிலே சந்தனம் விளையுது, அதுல இருந்து புறப்படுகிற நதியிலே தாமிரபரணியிலே முத்து விளையுது, நதி சூழ் பதியிலே விளைகின்றன தருமம், அந்த நதியை சூழ்ந்திருக்கிற அந்த பதி என்கின்ற ஊர்கள் இருக்கே அந்த ஊரிலே தருமம் விளையுதான். தருமம் அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் நிறைய தருமத்தை செய்கின்றார்கள். தருமம் பதியோர் மதியிலே விளைகின்றன மறைமுதல் பத்தி. அதனாலே அப்படி அந்த ஊரிலே தருமம் விளையிறது, அந்த ஊர்ல இருக்கிற மக்களுடைய மனசிலே சிவபக்தி விளையுதான். பாட்டு பாத்தீங்களா, பொதியிலே விளையுதான் சந்தனம், நதியிலே விளையுதான் முத்து, பதியிலே விளையுதான் தரும, மதியிலே விளைதான் பத்தி. பொதியிலே விளைகின்ற சந்தனம், பொதியின் நதியிலே விளைகின்ற முத்தம், நதி சூழ் பதியிலே விளைகின்றன தருமம், பதியோர் மதியிலே விளைகின்றன மறைமுதற் பத்தி. சிவபெருமான் இந்த உலகம் முழுவதையும் படைத்தல் காத்தல் அழித்தலாகிய மூன்று துளிகளையும் சிவபெருமான் ஒருவனே செய்கிறார். பரமா படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறாரு, உருத்தரன் அழிக்கிறார் என்று சொல்வதெல்லாம் உபச்சாரம். உண்மையிலே படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் யார் செய்கிறார்? சிவபெருமான் தான். அதனாலதான் ஒரு வரியிலே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று சிவபுராணத்துல சொன்னார். சிவபெருமான் தான் படைக்கிறாரு, சிவபெருமான் தான் காக்கிறாரு, அவர் தான் இந்த படைத்தல் காத்தல் அழித்தலுக்காக அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆடுறாரு, ஆடுறதுனாலேயே படைக்கிறாரு. படைக்கிறதுக்கு ஒரு ஆட்டம், இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டம், அழிக்கிறதுக்கு ஒரு ஆட்டம். படைக்கிறதுக்காக ஆடுறாரு, அது ஒரு கூத்து. அப்புறம் இந்த உலகம் இருப்பதற்காக ஆடுகிற ஒரு கூத்து, உலகம் முடிவதற்காக ஆடுகிற ஒரு தாண்டவம். ஆகவே இப்படி கூத்தாடியே உலகத்தை படைக்கிறான், கூத்தாடியே உலகத்தை காக்கிறான், கூத்தாடியே உலகத்தை அழிக்கிறான், கூத்தாடியே பண்றான், கூத்தாடியே பண்றான், கூத்தாடியே பண்றான். இப்ப ஆடுறான் அல்லவா, ஆடினா அவனுக்கு என்ன இருக்கும்னா இழைப்பு இருக்கும், இழைப்பு ஆடினா களைப்பு அழைப்பு இருக்கும் அல்லவா. அவருடைய யதார்த்தானம் இது தெரியுமா? சௌரவனுக்கு யதார்த்தானம் யதார்த்தானம் தெரியுதா? பூவீகம் யதார்த்தானம் இது எது? கைகாயம். சிவபெருமானது அவர் தெக்கமாகவே வந்துருக்காரு, தெக்கமாகவே வந்துருக்காரு. தெக்கமாக வர்றதோட தெற்கு முகமா பார்த்து ஆடுறாரு. தெக்கமா வர்றாரா? ஆடணும் தெற்கு முகமா பார்த்து ஆடுறாரு. கடுக்கவின் பெரு கண்டனம், கடுக்கவின் பெரு கண்டனம், கண்டன்னா கழுத்து, கவின்னா அழகு, கடுன்னா விஷம். விஷம் கழுத்துல இருந்து அழகா இருக்கான் ஜாமி, கழுத்துல இருந்து அழகா இருக்கும். சிவபெருமான் செக்க சிவப்பு, சிவபெருமான் செக்க சிவப்பு. அப்படி செக்க சிவந்த திருமேனில கழுத்துல மாசம் அப்படி கருப்பா இருக்கு அந்த விஷம். நீல நிறமா இருக்கா, நல்லா அழகா இருக்கு. கடுக்கவின்றது கண்டனும் தென்திசை நோக்கி, தென்திசை நோக்கி வருகிறார, தென்திசை நோக்கி ஆடுகிறார். ஆடுறதும் தென்திசை நோக்கி அடுக்க வந்து வந்து ஆடுவான். அங்கிருந்து வந்து வந்து இங்கிருந்து கைலாயத்தில் அடுக்க வந்து வந்து ஆடுவான். ஆடலின் இழைப்பு விடுக்க, ஆடுகின்றவனுக்கு இழைப்பு இருக்க, அந்த இழைப்பை விடுப்பதற்காக, இழைப்பை நிவர்த்தி பண்ணி கொள்வதற்காக என்ன பண்றாரா, அவன் செக்கமா வந்து ஆடுற காரணமே இழைப்பை நீக்கி கொள்வதற்காக. அது என்ன காரணத்தினால இங்க நீக்கு தெரியுமா, இங்க செந்தல் காத்து வருதான். சிக்கரந்தூர்ல காத்து, புதிய மலையிலிருந்து காத்து வருது. செந்தல் காத்து தானே நல்லா இருக்கும், மாசில் வினையும் மாலை மதியமும் வீசுதந்துடும். தெற்கு தெற்கு காத்து வருதா, அது முகத்திட வீசி. இப்ப காத்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அல்லவா. அந்த காற்றை, அந்த செந்தல் காற்றை மடுத்து அதன் மூலமா இழப்பை நீக்கி கொள்வரானா. அதுக்கு மேல மடுத்தவன் தமிழ் திருச்செவி மாந்தவும் வந்தோம். தெற்க வந்து ஆடுற காரணம் என்னன்னா, தமிழை தன்னுடைய செவியினாலும் கேட்கலாம். இங்கதான் தமிழ் அதிகமாக கேட்க முடியும், வடக்க தமிழ் கேட்க முடியாது. இங்கதான தமிழே, தமிழ் தமிழ் தான் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி, தமிழ் குளிர்ச்சியா. அது பதஞ்சலி ஆக்கிரவாத மகத்துவம்னு ஒரு நூல், அந்த நூல்ல சாமி ஆடுறான் ஆடுறான்னு சொல்றீங்கல்ல, ஆடுறான் ஆடுறான்னு சொல்றீங்கல்ல, சும்மாவா ஆடுவேன், ஆடுறவன் சும்மாவா ஆடுவேன். இப்ப நான் வந்து பாடுறேன்னு கதை சொல்றேன்னு வச்சுக்கோ, கடைசியில பணம் கொடுப்பீங்க, 10,000 பணம் கொடுப்பீங்க பாடிட்டு இருக்க. அதே போல சிவபெருமான் எதுக்காடுறா தெரியுமா, அவன் ஆதாயம் தெரிஞ்சுதான் ஆடுறானா. ஆதாயம் இல்லைன்னா ஆடமாட்டானா, ஆதாயம் இல்லைன்னா ஆடமாட்டான். என்ன விவரம் தெரியாத ஆட, ஆதாயம் இல்லாம ஆட. ஆடுகின்றான் ஆடுகின்றான் என்று சொல்வீர், ஆதாயம் இல்லாமல் ஆடமாட்டான். ஆதாயம் இல்லாமல் ஆடமாட்டான். என்ன ஆதாயம் தெரியுமா, பாடுகின்ற நால்வர் முதலாக இங்கே பலமுள்ள பெரியோர்கள் இருப்பதாலே ஆடுகின்ற, பாடுகின்ற நால்வர் முதலாக இங்கே பலமுள்ள பெரியோர்கள் இருப்பதாலே ஆடுகின்றார் இப்போது அறிந்துள்ளே. ஆதலால் இது நல்ல சமயம் அன்றோ, ஆதலால் இது நல்ல சமயம் அன்றோ, புரியுதா, ஆதலால் இது நல்ல சமயம் அன்றோ, ஆடுகின்ற நமக்கு இன்பம் மழையை தந்த மாமுனிவர் இருவரையும் வாழ்த்துவோமே. அதனாலே பதஞ்சலி ஆக்கிரவாதர் 2 பேரும் சாமி ஆட வச்சாங்க, ஆட வச்சாங்க. இவங்க 4 பேரும் அந்த சாமியை பாடி வச்சாங்க, அவங்க ஆட வச்சாங்க, இவங்க 4 பேரும் பாடி வச்சாங்க. நமக்கு இடையில சவுக்கல வந்துச்சு, இது நல்ல சமயம் அன்றோ. அதனாலே பரமேஸ்வரன் எல்லையில்லாத கவனையினாலே அருளாளர்கள் இந்த நாட்டிலே அவதாரம் பண்ண செய்து, அவர்கள் மூலமாக தேவாராய திருமுறைகளை பாட செய்து, அந்த பாட்டை தானும் கேட்டு, உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டு, அதன் மூலமாக தன்னுடைய அருளை பெறலாய் என்கின்ற எண்ணத்தினாலே, எல்லை இல்லாத கவனையினாலே இந்த நாட்டிலே இவன் ஆடுகிறான். அவனை பாடுவதற்காக தன்னுடைய அடியவர்களை கைலாயத்தில் இருந்தவர்கள் இங்க வர சொல்லி பாடுவதற்கு. ஞான சம்பந்தர் எங்க இருந்தாரு, கைலாயத்தில் இருந்தார். அப்பர் எங்க இருந்தாரு, கைலாயத்தில் இருந்தார். சுந்தரர் எங்க இருந்தாரு, கைலாயத்தில். மாணிக்கவாசர் எங்க இருந்தாரு, கைலாயத்தில். நீக்கி முன்னரை தன்னோடு நிலாவகை, நீக்கி முன்னரை தன்னோடு நிலாவகை குழம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொச்செய்து முகமின்றி விளாப்பித்து தூக்கி முன்செய்த துகளது தெழுதது தொடர்ச்சியூரி ஆக்கி ஆண்டுதன் அடியையும் கூட்டி அதிசயம் கண்டார்கள். நீக்கி முன்னரை தன்னோடு இருந்த என்னை நீக்கி குழம்பையில் சரீரத்துக்குள்ளே புகுதை செய்து அப்புறம் பிறகு வந்து ஆண்டு கொண்டாங்க. அகச்சாண்டு சொல்லுவார். அது இன்னொன்று சொல்லுவார் மாணிக்கவாசர், இவனை எப்படியாவது பூமியில பறக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரா சிவபெருமா. தேவை மாணிக்கவாசர் கைலாயத்துல திருநந்தி தேவரா இருந்தவர். முற்பிறகுலே திருநந்தி தேவராக கைலாயத்தில் திருநந்தி தேவர் தான் மாணிக்கவாசகர் வந்து அவதாரம் பண்ணார். நல்ல ஞாபகம். அது அப்ப சுவாமி சொல்றாரு, குடம்புட நந்தீசரே வாசகனா கொண்டார், குறாமலரோடு அராமதியும் ஜடமேற்கொண்டார், குடமுள நந்தீசனை வாசகனாக் கொண்டார். அதனாலே அப்படி திருநந்தி தேவரே திருவாரூர்ல அவதாரம் பண்ணார் செய்தபடியினாலதான் திருநந்தி தேவருக்கு வேற பேர் வந்து உபதேசம் பண்ணினா ஒத்து வராது, சரியா பண்ண மாட்டான்னு அவரே வந்து கொண்டார். திருநந்தி தேவர் அங்கே அவர்கிட்டதான் உபதேசம் பெற்றாரு. அதனால அது திருநந்தி நந்திக்கு நாமே ஒரு உபதேசம் பண்ணுவோம். மாணிக்க வந்ததுக்கு ஜெயபுரமா நேரம் வந்து உபதேசம் நிலத்தன் மேல் வந்தருளி நீர்காடு இருக்கார். யாருக்க சிவபெருமான் வந்து உபதேசம் பண்ணாலே இல்லையா? மாணிக்காதருக்கு தான் பண்ணு. ஆகையினாலே அப்படி அருளாளர்களை இங்க வர செய்து அவர்கள் மூலமாக இந்த தமிழ் பாடல்களை பாடி அதன் மூலமாக எத்தனையோ கோடி ஆன்மாக்களுக்கு அங்கு இப்ப தேவார திருமுறைகளே இல்லைன்னு வச்சுக்க நமக்கு ஜாமிக்கு என்ன தொடர்பு இருக்கணும்? இன்னுமே இருக்கு. இருந்தே வெகு ஜென்மங்களுக்கும் இல்ல, நமக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் கருணை பண்ணியிருக்கிறாங்க. பல கோடி ஜென்மங்களுக்கு தேவாரம்னா தெரியாதுப்பா. ஒருத்தர் திருவண்ணாமலையிலிருந்து வந்தாரு, திருவண்ணாமலையிலிருந்து வந்தாரு, நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாரு, வயசு 60 ஆச்சு, விவரம் தெரிஞ்சாலும் படிச்சாரு, திருவண்ணாமலையிலிருந்து வந்தாரு. உங்களுக்கு தேவாரம் தெரியுமானே, திருவண்ணாமலையிலிருந்து வந்தவர் தேவாரம் தெரியுமானே, அவர் எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கேட்டார். அவரு எந்த ஏரியா, திருவண்ணாமலையிலே எந்த ஏரியாவில் இருக்கா தேவாரம்? இது இப்படியே கேட்டாரு. ஒரு 4 மாசம் இருக்கும் இதெல்லாம் புரியுதாரு. திருவண்ணாமலிருந்து வந்தவர் ஜாதகம் பார்க்க வந்தாரு, திருவண்ணாமலுக்கு திருவண்ணாமலையில தேவாரம் தெரியுமானு, திருவண்ணாமலை தேவாரம் தெரியுமானு, திருவண்ணாமலை தேவாரம், அவரு எந்த ஏரியாவில் என்ன விளங்குதா? அதையினாலே அப்படி இந்த நாட்டில் பிறந்த தேவார நிர்வாகம் தெரியாத ஜென்மங்கள் எவ்வளவு இருக்கும்? சைவ சமயம் தெரியாத ஜென்மங்கள் எவ்வளவு இருக்கும்? இப்ப நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சீரியை ஏற்று வச்சு அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு வருவாராச்சும் நம்ம எல்லாம் திருநீர் பூசி வச்சு உத்தராட்சம் போட வச்சு பஞ்சாக்கரம் சொல்ல வச்சு சிவபுராணம் கேட்க வச்சிருக்கிறான்னா அடாடாடாடாடா எல்லை இல்லாத கொண்டேன், எல்லை இல்லாத. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆமான்னு சொல்லுங்க, எல்லை இல்லாதவன். ஏன்னா நமக்கு மாத்திரம் இந்த புத்தி வருமா? ஐயோ, அவன் தான் இந்த புத்தியை கொடுத்தவே. என்னை நினைந்து அடிமை கொண்டு நல்லா கருங்க, என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் இடர் எடுத்து தன்னை நினைய தருகின்றான், தன்னை நினைய தருகின்றான். பொண்ணை வளர்த்து மகள் ஜோலை வெயன் நாரை உண்மைய அரசு மகள் அத்திமுகத்தான் என்பது 11 திருமுறை நம்பி ஆண்டாண்டு பாடிய திருநாரை விநாயகரை இறக்க முடியுமா? என்னை நினைந்து அவை நினைச்சு, என்னை நினைந்து அடிமை உண்டு என் இடம் எடுத்து தன்னை நினைய தருகின்றார். பொண்ணை வளர்த்து மகள் ஜோலை வெயன் நாரை உண்மைய அரசு மகள் அத்திமுகத்தான் என்பது விநாயகர் இறக்க முடியுமாறு. நம்ம அவனை நினைக்கிறியா? முதல்ல அவன் தான் நம்மளை நினைக்கிறான். இது போல முதல்ல தாய் தான் குழந்தைய நினைப்பா, அப்புறம் தான் குழந்தை தாய். முதல்ல குழந்தைக்கு தாய் தெரியுமா? தாய் குழந்தை தெரியுமா? தாய்க்கு தான் குழந்தை தெரியும், குழந்தைக்கு தாய் தெரியும். ஆகையினாலே இப்படி பத்தி பண்ணுவதற்கு வாய்ப்பாக தமிழ், அந்த தமிழ்லே உங்களுக்கு திருமுறையுடைய தமிழே தனி சதம். திருமுறையுடைய தமிழே தனி சதம். சங்க தமிழ் மற்ற இலக்கியங்கள்லாம் அந்த பண்ணுறது அல்லவா, அதெல்லாம் அந்த அளவுக்கு அனுபவிக்க முடியாது, அந்த அளவுக்கு ருசி இருக்காது. இது சும்மா அப்படியே அதாவது திருவாரூருக்கு தனியா சேர்ந்து வேற அப்படி தான் என்ன சொல்ல வேணும், வேற எந்த நூலும் அப்படி சொல்றது கிடையாது. ஆனாலும் திருவாரூருக்கு என்ன பேர் தெரியுமா? சேர்ந்து சொல்ல இரும்பரவி சூழும் தலை நீக்கி அல்லது அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மதுவா நெறி அளிக்க வாத ஊர் எங்கோ திருவாசகம் என்ன திருவாசகம் என்ன கூப்பிடுற வேறு திருவாசகம் வச்ச வேறு தேன் வச்ச வேறு கமலம் கூப்பிடுற வேறு ரம்யா. இதெல்லாம் புரியுதா? அது போல திருவாசகம் வச்ச வேறு சேர்ந்து கூப்பிடுற வேறு திருவாசகம். இந்த மாதிரி நூல்கள் கிடைக்கிறேன் பாப்பா. ஆகையினாலே அந்த திருப்பாடலை கேட்கறதுக்கு தான் தக்கமா உண்டாடுறாங்க. தக்கமா வந்தாத்தான் இங்க வந்தாத்தான் பாட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி தக்கமா வந்தாள். அத கடுக்கவிந்து கண்டனம் தென்னிகை நோக்கி அடுக்க வந்து வந்தாடுவான ஆடலின் அழைப்பு விடுக்க வாரணன் காதிர முகத்தினை வீசி. சந்தன மரங்களும் மற்ற மலச்சோறுகளும் இருக்கின்ற புதிய மலையிலிருந்து மற்றைய இடங்களிலிருந்து வருகின்ற அந்த பூமணத்தோடு வருகின்ற காற்றை முகத்திலே ஏற்று அதன் மூலமாகவும் சிறியிலே தமிழ் பாடலுக்கு வந்து அதன் மூலமாகவும் இழப்பை நீக்கி கொடுக்கிறாராம். விடயுகத்தவன் பாணி நீக்கி இலக்கணம் ஏனாய். நல்ல கவனமாக எப்படி விடயுகத்தவன் விடையாயிர சோ வாகனத்தை உழைத்து ஒருவராகி சோறுவான். சிவபெருமானுக்கு காடமாடு தான் வாகனம். அவர் வந்து ரதத்துல ரதம் இருக்குது, யானை இருக்குது, குதிரையும் இருக்குதுப்பா. இதுலயே சிவபெருமானுக்கு இருக்குமா இருக்காத சுந்தரருக்கு 2000 கும்புல யாரையும் அனுப்பிச்சாரு சுந்தரர். என கடகரியும் கரிமாவும் தேருமுகம் நேராரே இடம உகந்து ஏறினவார் எனக்கரியே எம்பேடி தடமலிகள் அகமொன்றும் தடலித்த அண்ணாளில் இடமதாய் தாங்கினான் திருவாரூர்தான் ஜாலகம் என்பது திருவாரூரம். ஏன்னா மகாவிஷ்ணு தான் விஷமவாகனமா இருக்கார். தர்மம் ஒரு விஷம ரெண்டு நந்தி இருக்குது இல்ல, ரெண்டு விஷம் இருக்குது இல்ல, முன்னால் இருக்குது அறவிடை, அறவிடைன்னு பேரு, அடுத்தாப்புல இருக்கிறது மால்விடைன்னு பேரு. மகாவிஷ்ணு திரிபுர எரிச்ச காலத்திலே தேர்ல காலை வச்சாரு, தேர் உருங்கி போச்சு, பச்சை உளுத்தலும் தாமடி உளுத்தலும் அச்சு முடிஞ்சது வந்து உங்கி வரும். அப்படி தேர் தூளா போன உடனே என்ன பண்ணாரு, உடனே மகாவிஷ்ணு உடனே காலமாடாகி அடியின் மேலே ஆறு ஓடிக்க ஒன்று மகாவிஷ்ணு ஜெவர் காலமாடா இருக்காரு, வாகனமா இருக்காரு. ஆகையினாலே அப்படி விடைய வைத்தவன் ஜெவர்மான் முடிகள் பதினெட்டு பாசைன்னு ஒரு பதினெட்டு பாசைன்னு ஒரு பாடையினாலும் பாசையினாலும் ஒன்றும் பதினெட்டு பாடைகள். அந்த பதினெட்டு மொழிகளிலே இரண்டு ரொம்ப சிறப்புடையது, நல்ல ஞாபகம், இரண்டு மொழிகள் ரொம்ப சிறப்புடையது. ஒன்று தமிழ் இன்னொன்று சமஸ்கிருதம், இரண்டு மொழிகள் மிக சிறப்புடையது. ஒன்று சமஸ்கிருதம் இன்னொன்று தமிழ். சமஸ்கிருதத்தை வடமொழின்னு சொல்றோம், தமிழ் தமிழை தென்மொழின்னு சொல்றோம். வடமொழியும் தென்றமொழும் மரகள் நான்கு ஆனவன்தான் என்பது அப்பர் சொல்லுவார். ஆகையினாலே இந்த மொழியே முதலிலே சிவபெருமான் வாணினி என்கின்ற முனிவருக்கு உபதேசம் பண்ணினார் சமஸ்கிருதம். வாணினி என்கின்ற முனிவருக்கு வடமொழியை உபதேசம் பண்ணினார். தமிழ அகத்தியருக்கு உபதேசம், அகத்தியருக்கு தமிழ் முனிவர், அகத்தியருக்கு தமிழ் முனிவர், அதையால் அகத்தியருக்கு தமிழையும் வாணினி முனிவருக்கு அதையால் வடமொழி உபதேசம். அந்த அதன் மூலமாக வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது, வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லா மொழிகளுக்கும் எல்லா கலைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் தலைவர் சிவபெருமான் தான். எல்லா கலைகளுக்கும் ஈசானாம் சமுத்தியானாம் என்பது வடமொழி. அதனால எல்லா கலைகளுக்கு அதிபதியா இருந்தால் அதனாலே வடமொழிய பாணினிக்கு உபதேசம் பண்ணினாரு, தமிழ அகத்தியருக்கு உபதேசம் பண்ணினாரு. அப்படி வடமொழியை உபதேசம் பண்ணினது யார, வேதம் ஆகம் உபனிஷத்துக்கள் விதிகள் முதலான நூல்கள் எல்லாம் வடமொழியினார். வேதம் திருப்பேசு ஜாபன ஆதரவன என்கின்ற வேதங்கள், காமிய முதலாக வாதுலமையலாக உள்ள 28 ஆகமங்கள், நூற்றுக்கு உபதேசங்கள், இன்னும் பல நூல்கள் ஏராளமா வடமொழிகள். இந்த புராணங்களுக்கே மூல வடமொழி 18 புராணம், புராணங்களுக்கே மூல நூல்கள் முதல் நூல். அந்த முதல் நூல் வேதவையாசர் பாடியது, 18 புராணம் வேதவையாசர் பாடியது, வேதவையாசர் வடமொழியில தான் பண்ணார். அதுல பின்னால வந்த புலவர்கள் தமிழில மொழிபெயர்த்தார் மொழியில். அதனாலே வடமொழி அண்ணன்னா தமிழ் தம்பி, வடமொழி அண்ணே தமிழ் தம்பி, வடமொழி வலது ஒன்று தமிழ் வலது ஒன்று, நமக்கு ரெண்டும் அவசியம். இப்ப இந்த கோயிலில் காவி ஆகமப்படி கட்டப்படும், இந்த கோயில் காவி ஆகமத்தின்படி அமைப்பு இந்த மாதிரி, இந்த இடத்துல கற்பகரம், இந்த இடத்துல பரத மண்டபம், இந்த இடத்துல போக மண்டபம், இந்த இடத்துல மடைப்பள்ளி, இந்த இடத்துல கிணறு, இந்த இடத்துல விநாயகர், இந்த இடத்துல சுப்பிரமணி, இந்த இடத்துல நமக்கரன், இப்படி எல்லாம் அமைப்பு இருந்துருவா இருப்பா. இது எல்லாமே யாரும் ஆகமத்திலேயே சிவபெருமான எழுதி வச்சிருக்கிறார், அதன் முடி கட்டப்படும். மற்ற மதங்களுக்குலாம் அப்படி இல்லை, நமக்கு சிவபெருமான எழுதுனது உண்டு, வேத சிவாகமா சிவபெருமான எழுதுனது, அதுதான் நமக்கு முதலும். அதான் சைவர்களுக்கு மற்ற சமயங்களுக்கு இல்லாத பெரிய பங்கு. மற்ற சமயங்களுக்கு எல்லாம் மனுஷன் எழுதுன நூல், அந்த சமயத்துல ஒரு அறிவுடை எழுதுன நூல், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம சைவ சமயத்துக்கு முதல் நூல் யார் எழுதுனது என்று கேட்டால் முழுமுதற் கடவுளாக இருக்கிற நந்திகேஸ்வரர் எழுதுனது விளங்குற. அப்படின்னா மற்ற சமயங்களை எல்லாம் விட நமக்கு அதிகமானது. அதனால பிரதிஷ்டு திறந்தூர் உற்சவம் பூஜை கும்பாபிஷம் சகல காரியத்துக்கு வட மொழிதான். தோத்தரம் தான், தோத்தரம் தான் மேனியனே புலி போலை அரை கதைந்து நின்னார் செஞ்சடையினே மிகில் ஒன்றை அணிந்தவனே வண்ணே மாமணியே முளவாடியும் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேனே. இப்படின்னு பாடும்போது சாமிக்கு சந்தோஷமா இருக்கு. இதை எப்ப பாடுறது தெரியுமா, சாமி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தூபதி போலை வச்சு காட்டி அர்ச்சனையை பண்ணி மகா சம்பத் தூயமேத நந்தீஸ்வராயர் மகான் அர்ச்சனை பண்ணி அவர் பஞ்ச புராணம் பாடுக பண்ணிட்டு போறவர். சாமி இப்படி அர்ச்சனை அபிஷேக அலங்கார அர்ச்சனை இதெல்லாம் சோழசமுச்சாரம் எல்லாம் பண்ணி அவரை சந்தோஷமா அப்படி இருக்கும் போது இந்த விண்ணப்பத்தை வைக்கிறது. சொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், என்னை காப்பதற்கு இச்சையுண்டேன், விண்ணப்பிப்பது. அப்ப முதலிலே சமஸ்கிருதம், இரண்டாவது தமிழ்.